விவிலிய தேடல் நல்ல சமாரியர் உவமை பகுதி 9.
என தர்ம அன்புள்ளங்களே, எருசலேமுக்கும் எரிக்கோவுக்கும் இடைப்பட்ட சாலையோரத்தில் பாழடைந்து கிடந்த ஒரு ஆலயம் சமாரியர் ஒருவரால் அர்ச்சிக்கப்பட்டது. ஆம், இந்த எண்ணத்துடன் சென்ற விவிலிய தேடலை நாம் நிறைவு செய்தோம். வழியோரம் அடிபட்டு கிடந்த உயிருள்ள ஆலயமான ஒரு மனிதருக்கு ஒரு குருவும் ஒரு லேவியரும் ஆற்ற மறந்த அல்லது ஆற்ற மறுத்த ஒரு உதவியை ஒரு சமாரியர் செய்தார். இயேசு இந்த மூவரையும் அறிமுகப்படுத்தும் வார்த்தைகளில் சிறிய ஆனால் அதே நேரம் முக்கியமான வேறுபாடுகளை லூக்கா நற்செய்தி 10 31, 32, 33 ஆகிய இறை சொற்றொடர்களில் நாம் காண முடிகின்றது. மறுபக்கமாக விலகிச் செல்வதில் குருவும் லேவியரும் ஒரே விதமாக செயல்பட்டாலும் அடிபட்டிருந்தவரை அவர்கள் இருவரும் பார்த்த விதத்தில் ஒரு வேறுபாட்டை கூறுகின்றார் இயேசு. குரு போகிற போக்கில் அவரை கண்டார், விலகிச் சென்றார். லேவியரோ அவ்விடத்திற்கு வந்தார், கண்டார், பின்னர் விலகிச் சென்றார். அடுத்ததாக வந்த சமாரியர் அருகில் வந்தார், கண்டார், பரிவு கொண்டார். இந்த மூவரின் விழிகளிலும் பதிந்த காட்சி ஒன்றுதான். ஆனால் செயல்களில் மாற்றத்தை உருவாக்கியது எது? கண்கள் அல்ல, இதயம். இதயத்தில் உருவான பரிவு சமாரியரை செயலில் ஈடுபட வைத்தது. அன்பு இதயங்களே, ஊனக்கண்களால் நாம் காண்பது ஒரே காட்சிதான் என்றாலும் உள்ள கண்களால் நாம் காண்பது என்ன என்பதை பொறுத்து வேறுபாடுகள் எழும். சாலையில் நடக்கும் ஒரு விபத்தை எண்ணி பார்ப்போம். விபத்தில் அடிபட்டு கிடக்கும் மனிதரை சுற்றி கூடும் கூட்டத்தில் எத்தனை வகையான பார்வைகள்! காவல்துறையைச் சேர்ந்தவர் பார்க்கும் பார்வை, யார் மீது குற்றம் என்பதை பதிவு செய்யும் பார்வை. பத்திரிகை நிருபரின் பார்வை, பல கோணங்களில் விபத்தை படம் பிடிக்கும் பார்வை. இரத்தத்தைக் கண்டு மறுபக்கம் திரும்பிவிடும் பார்வைகளும் அந்த கூட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். இவ்வாறு சுற்றி நிற்கும் கூட்டத்தில் எத்தனை விதமான பார்வைகள்! நம்மையும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இணைத்து பார்ப்போம். விபத்து நடந்த இடம் நாம் தங்கியிருக்கும் பகுதி என்றால் நமது பார்வை இன்னும் கூர்மை பெறும். காரணம் என்ன? அடிபட்டிருப்பவர் நமக்கு தெரிந்தவராக அல்லது நமது உறவுகளில் ஒருவராக இருக்கலாம் என்ற பரிதவிப்பு அடிபட்டிருப்பவரின் அருகில் நம்மை தள்ளிச் செல்லும். அவ்வேளையில் அப்பக்கம் வரும் ஒரு மனிதர் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் உடனே முதல் உதவிகள் செய்ய முனைவதையும் நாம் காணலாம். விழிகளில் பதியும் காட்சி ஒன்றுதான் என்றாலும் அந்த காட்சி, மனதில் உருவாக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் இவையே நம்மை செயல் இழக்கச் செய்யும் அல்லது செயலுக்கு தூண்டும்.
அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ. அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ. இயேசு ஆண்டவர் இன்று தந்திடும் அன்பு கட்டளையின் அழைப்பினை ஏற்று அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ. அன்பு செய்ய எழுவோ.
அன்பு நெஞ்சங்களே, செயலாற்ற தூண்டப்பட்ட அந்த சமாரியர் அடிபட்டிருந்தவருக்கு முதலுதவிகள் செய்தார். அவர் காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்தார். இந்த செயலை ஒரு கோவிலை புனிதப்படுத்தும் சடங்குக்கு ஒப்புமைப்படுத்தி சென்ற விவிலிய தேடலில் நாம் சிந்தித்தோம். காயங்களில் மதுவும் எண்ணெயும் ஊற்றிய பின் அக்காயங்களை அவர் கட்டினார் என்றும், அதற்கு பின் தாம் பயணம் செய்து வந்த விலங்கின் மீது அடிபட்டிருந்தவரை ஏற்றினார் என்றும் இயேசு விவரிக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, இந்த உவமையில் சமாரியர் அறிமுகமானதிலிருந்து அவர் ஆற்றிய செயல்களையெல்லாம் ஒருங்கே திரட்டினால் சமாரியரை பற்றிய மற்றொரு தெளிவு பிறக்கின்றது. எருசலேம் எரிக்கோ பாதையில் சமாரியர் ஒரு வர்த்தகராக சென்றிருக்க வேண்டும் என்பதே அந்த தெளிவு. திராட்சை மதுவும் எண்ணெயும் விற்பதற்காக சென்றவர் அந்த சமாரியர். கணிசமான அளவு இவற்றை அவர் எடுத்துச் சென்றதால் ஒரு விலங்கும் உடன் சென்றது. மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் ஒன்று திரட்டினால் அவ்வழியாக வந்த சமாரியர் வசதி வாய்ந்தவர் என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அன்பு இதயங்களே, கள்வர் பயம் அதிகமுள்ள அப்பகுதியில் தான் தனது பாதுகாப்பு, தனது பொருள்களின் பாதுகாப்பு ஆகிய இவற்றை பற்றி மட்டும் சிந்தித்தவராக அந்த சமாரியர் செயல்பட்டிருந்தால் அந்த குருவையும் லேவியரையும் விட இவர்தான் மிக அவசரமாக அந்த பாதையை கடந்திருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? அவர் தன்னையும் தன் வர்த்தக பொருட்களையும் விலங்குகளையும் ஆபத்துக்கு உள்ளாக்குகின்றார். அவரை ஆபத்து சூழ்ந்துள்ளது என்பதையே அவர் உணர்ந்தாரா என்பது சந்தேகம்தான். ஏனெனில் அவர் எண்ணங்களையும் மனதையும் சூழ்ந்ததெல்லாம் பரிவு ஒன்றே. ஆஸ்திரேலிய கவிஞர் ஹென்றி லாசன் என்பவர் இந்த உவமையை ஒரு கவிதையாக வடித்துள்ளார். அந்த கவிதையில் சமாரியரை அவர் விவரிக்கும் வரிகள் இவைதாம்.
அவர் ஒரு முட்டாள். அவர் நினைத்திருந்தால் செல்வம் குவித்திருக்கலாம், ஆனால் தேவையில் உள்ள அடுத்தவரை கடந்து செல்ல இயலாதவர் அவர். அவரை கண்ட மற்ற வர்த்தகர்கள் அவர் மென்மையானவர் என்று கேலி செய்தனர். வர்த்தக உலகில் இந்த சமாரியர் அடிக்கடி கள்வர்களால் காயப்பட்டார்.
மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மலராகும் அன்புக்கு நில நீருமாகும், தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
எனதருமை அன்புள்ளங்களே, மனதை நிறைத்த பரிவை செயலாக்க சமாரியர் தான் வர்த்தகத்திற்காக கொண்டு சென்ற மதுவையும் எண்ணெயையும் அடிபட்டவரின் காயங்களில் ஊற்ற ஆரம்பித்தார். காயங்களை கட்ட அவர் தன் ஆடையை துண்டுகளாக கிழித்திருக்க வேண்டும். அடிபட்டிருந்தவரின் ஆடைகள்தான் ஏற்கனவே கள்வர்களால் பறிக்கப்பட்டனவே. அடிபட்டவரின் காயங்களை சமாரியர் கட்டினார் என்று இயேசு கூறியபோது இறைவாக்கினர்கள் தங்களுக்கு அடிக்கடி சொன்ன ஓர் உருவகம் சூழ நின்றவர்களின் மனங்களில் எழுந்திருக்கும். அடிபட்ட இஸ்ரேல் மக்களின் காயங்களை இறைவன் கட்டுவார் என்பதை அடிக்கடி கேட்டு வந்த மக்கள் இந்த இஸ்ரேல் மக்கள். இந்த கருத்தை வலியுறுத்தும் ஒரு சில இறைவார்த்தைகள் இதோ.
திருப்பாடல் 147. ஆண்டவர் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். இறைவாக்கினர் எசேக்கியல் பிரிவு 34. நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பக் கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். இறைவாக்கினர் ஓசேயா பிரிவு 6. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம், நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார்.
அன்பு இதயங்களே, முதலுதவிகள் செய்ததும் தன் கடமை முடிந்ததென்று எண்ணாமல் தான் துவங்கிய உதவியை தொடர்ந்தார் சமாரியர். தான் பயணம் செய்து வந்த விலங்கின் மீது அவரை ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு சென்றார். அடிபட்டவரை விலங்கின் மீது ஏற்றி அருகில் அவரை தாங்கியபடியே நடந்த சமாரியரை பல புகழ்பெற்ற ஓவியர்கள் வடிவமைத்துள்ளனர். இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு பாரிவள்ளல் நினைவுக்கு வருகின்றார். படர்வதற்கு கொழுவின்றி கொடியொன்று தவித்தபோது பாரிவள்ளல் தான் பயணித்த அரச தேரை அந்த கொடிக்கு கொழுவாக விட்டுச் சென்றார் இல்லையா? தன்னுடைய சுகங்களை வசதிகளை குறைத்து கொண்டு அடுத்தவருக்கு உதவும் பரந்த உள்ளங்கள் இவை. அன்பு இதயங்களே, அடுத்தவருக்கு உதவி என்பதை பல வழிகளில் நாம் செய்யலாம். நமது தேவை போக அதிகமாக சேமிப்பில் இருக்கும் செல்வத்திலிருந்து பிறருக்கு உதவிகள் செய்யலாம். வழியில் நம்மிடம் கையேந்தும் மனிதர்களுக்கு நாம் அளிக்கும் தர்மம் இவ்வகை உதவியை சேரும். அல்லது நமது தேவைகளை குறைத்து கொண்டு அடுத்தவருக்கு உதவிகள் செய்யலாம். கிவ் டில் இட் ஹர்ட்ஸ் என்பது அன்னை தெரேசா அடிக்கடி சொன்ன ஓர் அற்புத அறிவுரை. அதாவது, நமது சுகங்களை குறைத்து கொண்டு நம்மை வருத்தும் வரை நாம் கொடுப்பதில்தான் பொருள் உள்ளது என்பது அன்னையின் கருத்து.
அன்பு என்ற பெயர் கொண்டோமே
இதயங்களே, தன்னை வருத்தி அடிபட்டவரை தாங்கி நடந்து சாவடிக்குச் சென்ற சமாரியர் அங்கு சென்றதும் அப்பாடா நம் கடமை முடிந்தது என்று விடைபெற்றுவிடவில்லை. மீண்டும் தன்னை வருத்துகின்றார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 10. அவர் தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்குத் தருவேன் என்றார்.
அன்பு இதயங்களே, மறுநாள் என்ற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக முந்தைய இரவெல்லாம் அடிபட்டவருடன் சமாரியர் தங்கினார் என்பதை இயேசு அழகாக குறிப்பிடுகின்றார். அடிபட்டவருடன் செலவிட்ட இரவு தூக்கம் இழந்த இரவாக இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய பணிகளின் கட்டாயத்தால் அடுத்த நாள் அந்த சமாரியர் அவ்விடம் விட்டு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தாலும் இன்னும் தன் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் உதவிகளை தொடர்கின்றார். பரிவுடன், முழு ஈடுபாட்டுடன் அடிபட்டவரை மட்டுமே மையப்படுத்தி இறுதி வரை அவருக்கு உதவிகள் செய்த சமாரியரின் பணிகளை அழகாக விளக்கிய பின் திருச்சட்ட அறிஞரிடம் இயேசு விடுத்த கேள்வியும் அறிஞரின் பதிலும் இறுதியாக இயேசு அந்த அறிஞருக்கு கொடுத்த அறிவுரையும் நமது அடுத்த தேடலின் கருப்பொருளாக அமையும்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.